மத்தேயு 28வது அதிகாரம் வசனம் 16-ல் இருந்து 21 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். உலகத்தில் இருக்கிற எல்லா பழமையான மதங்களை பார்த்தாலும் அது பிரத்யேகமாக அந்த உள்ளூருக்கு, அந்த தேசத்துக்கு, இல்லை ஒரு அந்த ஜாதிக்கு தொடர்பான மதமாக தான் இருக்கிறதா நாம் பார்க்குறோம். ஒவ்வொரு கிராமத்துலேயும், ஒவ்வொரு நகரத்துலேயும், ஒவ்வொரு தேசத்துலேயும் அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கும். அதுதான் சில பேர் குல தெய்வம் நிற்குவாங்க. அந்தந்த குலத்துக்கு அவங்கவுங்க ஒரு தெய்வத்தை வச்சுருப்பாங்க. அந்த குல தெய்வத்துக்கு அந்த ஏரியாவில் மாத்திரம்தான் அவங்களுக்கு பவர் இருக்கும். எல்லா பழமையான மதங்களும் அப்படித்தான், அவங்கவுங்க ஊருக்கு, அவங்கவுங்க நகரங்களுக்கு கடவுள். ஏன் இஸ்ரவேல் மக்களும் பழையற்பாடில் யெகோவா தேவன் இஸ்ரவேலின் தேவனாகத்தான் நினச்சிருந்தாங்க. இப்படித்தான் எல்லா மதங்களும் உலகத்தில். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பதாக முதல் தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகளாவிய ஒரு காட்சியை கொடுத்து தன்னுடைய சீஷர்களுக்கு, நீங்கள் உலகம் எங்கும் போய், ஒரு இடம் இல்லை, ஒரு தேசம் இல்லை, ரெண்டு தேசம் இல்லை, உலகம் எங்கும் போய் எல்லா ஜாதியிலிருந்தும் சீஷர்கள் ஆக்குங்கள்னு சொல்ல, அதன் மூலமாக கிறிஸ்தவ விசுவாசம் வந்து உலகளாவிய ஒரு ஒரு மிஷனரி விசுவாசம். அது ஒரு ஊருக்கும் ஒரு தேசத்துக்கும் சேர்ந்ததில்லை, எல்லா தேசங்களையும் பரப்பப்பட வேண்டிய, நம்பப்பட வேண்டிய உலகளாவிய ஒரு விசுவாசம். ஒரு விதத்தில் யோசிச்சு பார்த்தோம்னா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை இந்த மலையில் சந்திக்க வருகிறார். அவர் இப்போ ரொம்ப பெரிய பணியை கொடுக்க போகிறார். அது பணியக்கு இந்த மீட்டிங்கை பார்த்தோன்னா, நமக்கு சில நேரங்களில் இவ்வளோ பெரிய பணிக்கு கூடுற ஆளுங்களை பார்த்தோன்னா சிரிப்பாக வரும், நீங்களாக செய்ய போகிறீங்க. அந்த விதத்தில் உலக விதமாக யோசித்து பார்த்தோன்னா, இந்த மீட்டிங்கை யோசித்து பார்த்தா நமக்கு ஒரு விதத்தில் சிரிப்பாக தான் வருகிறது. ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னா, ஆண்டவரே நீங்கள் உயிர் தெழுந்தீங்க, எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட இருக்குது, இப்போ இந்த சீஷர்களை அனுப்பி உலகம் எங்கும் சீஷர்களை ஆக்க போகிறீங்களா? உங்களுடைய திட்டம் என்ன? உலகம் எல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு அவர் என்ன காட்டுவார்? இதோ இங்கே நிற்கிறாங்க பார், இவங்க தான் என்னுடைய சீஷர்கள். இன்னும் 11 பேர் தான் இருக்கிறாங்க, 12 பேர் இருந்தாங்களே, ஒருத்தன் காட்டி கொடுத்து செத்துட்டான், மீதி இருக்கிறவங்க இவங்க. அப்படின்னா அந்த 11 பேருடைய திறமையை, தைரியத்தை நன்றாக அறிந்த நாம், நமக்கு என்ன தோணும்? அவங்களுக்கு, அவங்களும் அவங்களுடைய திறமையும் அவங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிர்ப்பும் பார்த்தோன்னா, ஆண்டவரே இந்த திட்டம் எப்படியாவது வேலை செய்யுமா அப்படின்னு நம்ம கேட்கலான்னு நமக்கு வருது. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை ஆண்டவர் காண்டி ஆலோசனை சொல்லுகிற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இருந்திருந்துச்சுன்னா, ஒருவேளை இப்படி சொல்லலாம்னு நமக்கு வரும். சகல அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு, நீங்க என்னத்தை நினைக்கிறீங்களோ அதை செய்யற உரிமையும் சுதந்திரமும் உங்ககிட்ட இருக்கு. இப்போ உலகம் எல்லாம் சீஷர்கள் ஆக்கணும்னா, நீங்க இப்பதான் உயிர்த்தெழுந்து வந்திருக்கீங்க, இன்னுமே உங்களை யாரும் தொடக்கூட முடியாது, என்றென்றும் ஜீவித்திருக்கிற கிறிஸ்து நீங்க. நீங்க மேலகீழ போயிடாம இங்கேயே சரீரத்தோடு இருந்து இவங்களை நடத்தி உலகம் எங்கும் கொண்டு போய் சீஷர்கள் ஆக்கலாம் இல்லையா? நிச்சயமா அது செய்ய முடியும்னா, அவருக்கு சகல உரிமையும் இருக்கு, அவரு எல்லாம் செய்யலாம். அப்படி செஞ்சிருக்கலாம், அவரு அந்த திட்டத்தை அவர் வச்சிருக்கலாம். இல்ல, தேவ தூதர்களை பயன்படுத்தி இருக்கலாமே, வல்லமையான தேவ தூதர்களை வைத்து அந்த லேடிஸ்க்கு நியூஸ் அனுப்பின மாதிரி பரலோகத்தில் இருக்கிற எல்லா தேவ தூதர்களுக்கு அதிகாரம் இவருக்கு இருக்கு, அவங்களை எல்லாம் வர வச்சு எல்லா தேசத்துக்கு போங்கன்னு பண்ணியிருக்கலாம். அருமையா நடந்திருக்கும், சீக்கிரமே வேலை முடிஞ்சிருக்கும் எல்லாரும் சீஷர்கள் ஆகிறதுக்கு. ஆனா அந்த மகா தேவனுடைய ஆசை, அவருடைய விருப்பம், இந்த பலவீனமான பாவகரமாக ஆனா ரட்சிக்கப்பட்ட என்னுடைய மக்கள் என்னுடைய நித்திய ராஜ்யத்தில் பங்கு வகிக்கணும், நான் அவர்கள் மூலமாகத்தான் என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவேன்னு சித்தம் கொண்டிருந்தார். அவர் எப்படி எப்படியோ செஞ்சிருக்க முடியும், சகல அதிகாரம் இருக்கு, எத்தனை தேவ தூதர்களை இறக்கி இருக்க முடியும், அவரே முடிவு செஞ்சு வேற வதிகளை செஞ்சிருக்க முடியும். அங்க நிக்கிற 11 பேர்ல அவர் திட்டத்தை, அதன் மூலமாக அவர் திட்டத்தை நிறைவேற்ற அவர் சித்தம் கொண்டாரே. இந்த மகத்தான பணி, உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை அழைக்கும் பணி தேவ தூதர்கள் கொடுக்கப்படல. இந்த ஒப்புற வாக்குதலின் பாக்கியமான பணி அவர்களுக்கு கிடைத்தது, அவர்கள் மூலமா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற நம்ம அற்ப ஆயுசுல, அர்த்தம் இல்லாத ஆயுசுல ஏதாவது ஒண்ணு சாதிச்சுட்டு போறோம்னா ஒண்ணு இதுவா இருக்கணும் என்பதற்காக த கிரேட் கமிஷன், மிகப்பெரிய பிரதான கட்டளையாக இது நமக்கு கொடுத்துருக்கிறார். இது ஒரு பாரமாக ஒரு குற்றமாக பார்க்கறதா இருந்தா நம்ம எவ்வளவு கூடா இருக்கிறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பெரிய பாக்கியம், கிடைக்க முடியாத சிலாக்கியம். கர்த்தாவே உன் ஊழியம் என் பாக்கியம் என் ரம்மியம் அப்படின்னு நம்ம ஒரு பாட்டு பாடுற மாதிரி, இது பாக்கியமான ஊழியங்க, அதை நம்ம பார்க்கணும். இந்த பிளான் வேலை செஞ்சிச்சா, 11 பேர், எவ்வளோ பெரிய தடைகள், இந்த பக்கம் போனால் ரோம் அரசாங்கம், கிரேக்க அரசாங்கம், யூதர்களுடைய மதவெறி, இந்த பணி வேலை செய்துதா? எருசலேமை தொடங்கி யுதேயா, சமாரியா, அந்தியோகியா, எபேசியர், கொரிந்து, எல்லா நார்த்து சவுத்து வெஸ்டர்ன் எல்லா பக்கமும் இந்த 11 பேர் போனாங்க. பவுலும் பேதரும் வெஸ்டர்ன் ரோம் பக்கம் போய் இத்தாலி தேசங்களை போய் சுவிசேஷம் பண்ணாங்க. இதுல இருந்த 11 பேர், 11 ஒருத்தர் நம்ம ஊருக்கும் வந்துட்டார். கேரளாவுக்கு தாமஸ் வந்து அங்கிருந்து சென்னைக்கு போய் நம்ம சென்னை ஆளுங்க சும்மா இருக்காம அவர் கொண்டுட்டான் இல்லைங்களா, அவர் இறந்து. ஆனா 2000 வருஷம் ஆச்சு, இந்த 11 பேர் இன்னைக்கு ஒவ்வொரு கண்டத்திலையும் கிறிஸ்துவுடைய கொடி பறக்குது. ஒவ்வொரு எத்தனை நாடுகள் அவங்களுடைய தேசிய கொடிகளையே சிலுவைய கொடியா வச்சு கிறிஸ்தவ நாடுகளாக மாறி இருக்கிறாங்க. பேரளவுக்கு இருக்கலாம், ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே மகா பெரிய பெரிய மதம் அப்படின்றது கிறிஸ்தவ மதம் தான். 11 பேர்ல ஆரம்பிச்சது ஆண்டவருடைய ஞானமான திட்டம். எப்படி வேலை செஞ்சிருக்கு பாருங்களேன். அடிக்கடி நம்ம நியூஸ்ல பாக்குறோம் இஸ்லாம் ஜனங்க, இஸ்லாமியர் தான் ரொம்ப வளர்ந்துகிட்டு போகுதுன்னு. ஆனா உண்மை ரியாலிட்டியை பார்த்தோம்னா அதை விட 2 மடங்கு கிறிஸ்தவம் தான் வளர்ந்துகிட்டு போகுது எங்கெங்குமே, எல்லா தேசங்களையும் எல்லா மக்களையும் தொடர்ந்து, பலவிதமான நிறமுள்ள மக்களை தொடர்ந்து மாத்திக்கிட்டு போகுது. 1990 75% நமக்கெல்லாம் சுதந்திரம் வராத காலம், 1900 75% கிறிஸ்தவர்கள் வந்து வெள்ள ஆளுங்க தான், ஒயிட் பீப்புள், வெஸ்டர்னர்ஸ் தான். ஆனால் 2000 100 வருஷத்துக்கு அப்புறம் 75% நான் ஒயிட் வெள்ளைங்கல்ல, ஏசியன்ல ஆசியாவில் இருக்கிறவங்க, சைனாவில் இருக்கிறவங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க. உண்மையாவே கிறிஸ்தவ மதம் தான் எல்லா கோத்திரம் எல்லா பாஷை எல்லா ஜாதியின் மதமாக இன்னைக்கும் மாறிட்டு வருது. ஆண்டவருடைய ஞானமான திட்டம் 11 பேர்ல ஆரம்பித்து அது வெற்றி சிறந்தது. எந்த சபை இன்னைக்கு இந்த திட்டத்தை, இந்த ஞானத்தை நம்பி, தன்னுடைய கடமையை நம்பி இறங்குதோ அவர்கள் மூலமாக இந்த வேலையை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் வர்றாரு, திறக்கத்தான் செய்வார். ஆகவே அவருடைய ஞானத்தை நாம் சந்தேகப்படாமல், இன்னைக்கு சர்ச்சஸ் பார்த்தோம்னா ரொம்ப பலவீனம், அவங்க இருக்கிறதே ஒரு என்னவோ ஒரு தப்பா சாரி கேட்குற மாதிரி, ஐயோ நாங்கள் இயேசுடைய சர்ச் சாரி இந்த ஏரியாவில் இருக்கிறோம் எங்களை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி ஒரு வேண்டா வெறுப்பாக இருக்கிற நிலையில சர்ச் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, தன்னுடைய மகத்தான ஆண்டவர்னால சபை பெற்ற அதிகாரம் சபைக்கு தெரிய மாட்டேன். எல்லாரை விட பெரிய அதிகாரம் உள்ளது அந்த சபைக்கு தான். அந்த சபை தான் உலகம் எங்கோ யாருக்குமே நம்ம டைரக்டா அக்கௌண்ட் இல்லைங்க. நம்ம எப்பேற்பட்ட ஏஜென்ட்ஸ் தெரியுமா? எந்த அரசாங்கமோ எந்த தேசமோ எந்த மக்களோ எந்த சமுதாயத்தை விட மேல உள்ள அதிகாரத்துக்கு அடிபணிந்து இருக்கிறோம். அவருக்கு தான் நம்ம ரிப்போர்ட் பண்றோம். யாருக்குமே நம்ம அடங்க வேண்டியதில்லை. நமக்கு இருக்கிற அதிகாரம் எல்லா அதிகாரங்களை விட பெரிய அதிகாரம். அப்பேற்பட்ட அதிகாரம் பெற்ற சபை நம்ம. நம்ம ஐயோ மன்னிச்சிருங்க, கொஞ்சம் இயேசுவை பத்தி சொல்லலாமா அப்படின்னு இல்லை. அவருடைய சகல அதிகாரமும் பெற்றிருக்கிறோம். அந்த அதிகாரத்தோடு எந்த மனுஷன் வாழ்க்கையிலும் எந்த மதம் எந்த கலாச்சாரம் எந்த ஊர்லயும் நுழைஞ்சு போய் இயேசுவை பத்தி சொல்ற வாரண்ட் நமக்கு இருக்கு. ஏன்னா சகல அதிகாரமும் எனக்கு இருக்குன்னு சொன்ன தேவன் அப்பேற்பட்ட அதிகாரத்தை சபைக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த பகுதியை தொடர்ந்து நம்ம படிக்க போறோம். இதுதான் பிரதான கட்டளை, இது கிரேட் கமிஷன். இதை நம்ம படிக்கும்போது நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம், சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன். நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சொல்லும் ஆண்டவரே கேட்டுட்டு வீட்டுக்கு போறேன்னு இல்லை, அது அர்த்தம் காதில் நல்லா கேட்கிறேன்னு இல்லை. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றதுல நான் ஏதாவது தப்பா இருந்தேன்னா என் சிந்தனைய என் வாழ்க்கைய என்னுடைய எல்லாத்தையும் மாத்திக்கிறது கூட நான் ரெடியா இருக்கேன். நீங்க சொல்லி என்னில் ஏதாவது தப்பு காமிச்சிங்கன்னா அதை உடனே மாத்துறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? அப்படித்தான் சொல்லும் ஆண்டவரே அடியேன்னு கேட்கிறேன்னு அர்த்தம். அந்த மனசோடு நாம் இந்த வசனத்தை கேட்க வருவோம். இதான் சபையினுடைய பிரதான கட்டளை. கடந்த வாரம் நம்ம இந்த பகுதியை நாலு தலைப்புல படிச்சுக்கலான்னு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சிந்தித்தோம். பிரதான கட்டளையுடைய இடம், அது கொடுக்கப்பட்ட இடம், அதில் சம்பந்தப்பட்ட ஆட்கள், அதனோட சூழ்நிலை, அதுக்கப்புறம் பெரிய உரிமை அறிக்கையை பார்த்தோம். பிரதான கட்டளை பார்க்கிறோம், பெரிய வாக்கு தத்துவத்தை பார்க்கிறோம். இந்த நாலு தலைப்புல இதை புரிஞ்சுக்குவோம். முதலாவது இந்த கட்டளை கொடுக்கப்பட்ட இடம் எங்க? கலிலியா மலை மேல வர சொல்லியிருந்தார். அங்க பார்க்கிறோம். இதுல சம்பந்தப்பட்ட ஆளுங்கள் அந்த 11 சீஷர்களும் அவர்களோடு இருந்த இன்னும் 500 பேர் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை என்ன? இயேசு உடனடியா அவங்க கூடி வரும்போது அங்க திடீர்னு அவர்களுக்கு காட்சி அளித்து அழிக்கும் போது அவர்கள் எல்லோரும் அவரை ஆராதித்தாங்க. சில பேர் ஆரம்பத்துல சந்தேகப்பட்டு அதுக்கப்புறம் சரியானாங்க. அதான் அந்த சூழ்நிலை நம்ம 16 வசனத்துல பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவருடைய பெரிய உரிமை அறிக்கையை பார்க்கிறோம். 18 வசனத்துல வருகிறது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நிறைவான இறையாண்மை அதிகாரம். அதிகாரம்னா என்ன? எனக்கு எதுவும் செய்யறதுக்கு வல்லமை மாத்திரம் இல்லை, எதையும் செய்யறதுக்கு உரிமையும் இருக்கிறது. எனக்கு திறமை அதிகாரம் மாத்திரம் இல்லை, எனக்கு இது பவர் மாத்திரம் இல்லை, எனக்கு உரிமை இருக்கு. எல்லாம் செய்யறதுக்கு சுதந்திரம் அவருக்கு தான் இருக்கு. பாருங்களேன், எல்லாம் செய்யறதுக்கு சுதந்திரம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சகல அதிகாரத்தோடு தான் என்ன விரும்புகிறாரோ, யார் மூலமா விரும்புகிறாரோ, எந்த இடத்துலயோ எந்த ஸ்தலத்திலையோ எந்த மனிதர்கள் மூலமா எதுனா அவர் செயல், அவருக்கு எல்லா உரிமையும் சுதந்திரமும் அதிகாரமும் வல்லமையும் இருக்கிற, அதுதான் சகல அதிகாரம். சகல அதிகாரம், எல்லை இல்லாத அதிகாரம். எங்க எந்த இடங்கள்ல அதிகாரம்? வானத்திலையும் பூமியிலையும் உலகளாவிய அதிகாரம். சொன்ன தேவ தூதர்கள்லாம் இறக்கி இருக்கலாம், வானத்தில் இருக்க எல்லாரையும் பயன்படுத்தி இருக்கலாம். எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது, முற்றிலுமான அதிகாரம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்த இந்த பிரதான கட்டளையை நாம் புரிந்து கொள்ளணும்னா முதலாவது இவருடைய இந்த அதிகாரத்தை உரிமை அறிக்கையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மலையில அவங்களை வர வைத்து இந்த கட்டளை கொடுக்கறதுக்கு முன்பதாக நான் சொன்ன மாதிரி எல்லா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க அந்த தடை இந்த தடை இந்த தடைலாம் யோசிக்காதீங்க. நீங்க என்னுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றணும்னா முதலாவது என்ன உத்து பாருங்க. நான் யாரு, எனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு, யார்கிட்ட இருந்து இந்த கட்டளை வருகிறதுன்றத எப்போ ஒரு மனுஷனுடைய மனசுல அது விடியுதோ, சகல அதிகாரம் உள்ளவர் கொடுக்கிற கட்டளை இது, எப்போ ஒரு சபையினுடைய மனசுல அது விடியுதோ, அப்பதான் அந்த சபை மனித பயம் இல்லாம இந்த கடமையை நிறைவேற்றுகிற துணிச்சல் பிராணி அவங்களுக்கு வருது. அதனாலதான் முதல்ல கட்டளை கொடுப்பதற்கு முன்பதாக ஐசாயா எப்படி பழைய காலத்தில் ஆண்டவருடைய மகிமையை பார்த்த பிறகு எவனை அனுப்புவேன்னு கடவுள் சொன்னார, என்னை அனுப்புனார். அதே மாதிரி இங்க ஒரு ஆயத்தமாக அவர் சொல்றார். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய இந்த உரிமை அதிகாரத்தை நம்ம மனசுல நமக்கு விடியுதோ அந்த அளவுக்கு தான் இந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு நாம் துணிவோம். இதுதான் சபை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்ற அதிகாரம். இந்த அதிகாரத்தை நாம் புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நான் போன வாட்டி சொல்லியிருந்த நம்ம மனசுல திருப்பி 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 சிந்தித்து இந்த அதிகாரத்தை நம்ம உணர பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு அந்த பெரிய உரிமை அறிக்கையை பார்த்தோம். இன்னைக்கு அந்த பிரதான கட்டளையும் பெரிய வாக்கு தத்துவத்தையும் பார்க்கலாம். பிரதான கட்டளை என்னங்க? பிரதான கட்டளை 19வது வசனம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. வானத்திலையும் பூமியும் எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆகையால் அதனால தான் நான் சொல்றேன், அந்த அதிகாரத்துல நான் சொல்லுகிறேன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறதுனால இது நியாயமான உரிமையான அதிகாரத்துல நான் சொல்றேன். உங்க அரசாங்கம் என்ன சொல்லுதோ, சமுதாயம் என்ன சொல்லுதோ, உலகம் என்ன சொல்லுதோ, அதை விட பெரிய அதிகாரம் உள்ள நான் உங்களுக்கு வாரண்ட் கொடுக்கிறேன், போ. ஆகையால் போ, எனக்கு அதிகாரம் எல்லார் மேலையும் எல்லாத்தின் மேலையும் அதிகாரம் இருப்பதுனால நான் உன்னை அனுப்புறேன். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதுனால தான் துணிஞ்சு நான் போகலாம். ஏன்னா அவர் கொடுக்கிற கட்டளை இது, அவர் கொடுக்கிற வாரண்ட் இது. நம்ம செய்யறது ரொம்ப ரைட்டு, நம்ம செய்யறது ரொம்ப கரெக்ட். ஏன்? சகல அதிகாரம் உள்ளவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் இது, பணி இது. ஓகே, இதான் பிரதான கட்டளை. இதுல என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை குழப்பமா இருக்கலாம். இந்த 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா மெயின் வேர்ப், மெயின் காரியம், செய்ய வேண்டிய ஒரு பிரதான பணி என்ன தெரியுமா? சீஷர்கள் ஆக்கி, அதான் வேலை. நம்ம என்ன செய்யணும்? சீஷர்கள் ஆக்கணும். அதுக்கு இணைந்து ஒரு வினை சொல்லுவாங்க, பார்ட்டிசிபல்ஸ் கிராமர்ல, அதோடு சம்பந்தப்பட்ட மூணு காரியத்தை சொல்லுகிறார். மெயினா என்ன செய்யணும்? சீஷர்கள் ஆக்கணும். அதோடு இணைந்து அதை எப்படி செய்யணும் அப்படின்ற மூணு காரியங்கள், போங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, பிரசங்க உபதேசம் பண்ணுங்க. இது மூணு காரியம் பாருங்களா. மெயின் வேலை சீஷர்கள் ஆக்கணும். அந்த ஆர்டரை நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது என்ன பண்ணணும்? பிரதானமாக சீஷர்கள் ஆக்கணும். எப்படி ஆண்டவரே சீஷர்கள் ஆக்கணும்? நீங்கள் புறப்பட்டு போய் சீஷர்கள் ஆக்குங்க, அதான் வேலை. புறப்பட்டு போய் சீஷர்கள் ஆக்குங்க. ஓகே, சீஷர்கள் ஆக்கின பிறகு என்ன செய்யணும்? ரெண்டு காரியத்தை செய்யணும். அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், அவர்களுக்கு உபதேசம் பண்ணணும். அந்த ஆர்டர் புரியுதுங்களா? அதுதான் அந்த வசனம் சொல்லப்படுது. அந்த ஒண்ணா நம்ம பார்ப்போம். முதலாவது போகணும். எங்க போகணும்? நீங்கள் புறப்பட்டு சகல ஜாதிகளையும் சீஷர்கள் ஆக்கி. தமிழ்ல நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ்ல ஆல் நேஷன்ஸ் வந்ததுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஓகே நான் மேப்பும் அப்படிதான் போட்டிருந்தேன், ஓகே எல்லா ஜாதிகள் ஃபிளைட்டை பிடி, பாகிஸ்தானுக்கு நீங்க போங்க, நீங்க ரஷ்யாவுக்கு போங்க, நீங்க அங்க போங்க அப்படின்னு வேற வேற தேசம் நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி பத்தி அவர் பேசல. இது என்ன? ஜாதிகள், தமிழ்ல நல்லா வருது, ஜாதிகள். வேற வேற தேசத்தை பத்தி இல்ல, வேற வேற இன கூட்டத்தை பத்தி அவர் பேசுறார். யூதர்கள் அல்லாத புறமதஸ்த இன கூட்டங்கள். எத்தனை கூட்டங்கள் இந்த உலகத்துல இருக்கு? பல பாஷை கூட்டங்கள் இருக்கு இல்லையா? இன பாஷைகளால் பிரிஞ்சிருக்கிறோம். பல நிறங்கள் கூட்டம் இருக்கு. சில பேர் வெள்ளையா இருக்காங்க, சில பேர் கருப்பா இருக்காங்க, சில பேர் மீடியமா. பல கலாச்சாரம், பல இனம், பல கூட்டம், பல பாஷைகள், பல பேக்ரவுண்ட்ல இருக்கிற கூட்டம், அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான கூட்டங்களுக்கு போங்க. அதாங்க அந்த கட்டளை. ஊரை விட்டு போங்க, அந்த நாட்டுக்கு போங்கன்னு இல்லை. இது நம்ம எத்தனையோ வாட்டி இதை கேட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம். ஆனால் அந்த அப்போஸ்தலர்கள் இதை முதல் தடவை கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு ஏற்கனவே யூதர்கள்ன்ற வெறி, அந்த பாரபட்சம் இருக்கும். அந்நியர்களை வந்து அந்நிய நாயங்கள், புறமதஸ்தர் நாயங்கள் நினைக்கிறது. இது மாத்திரம் இல்லை, இதுக்கு முன்னாடி 10வது அதிகாரத்தில் அவர் அனுப்பும்போது, நீங்கள் காணாமல் போன இஸ்ரவேலுக்கே போகணும் தவிர வேற எங்கேயுமே போகாதீங்கன்னு. சமாரியர்கிட்டயும் நீங்க போகாதீங்கன்னு கட்டளை கொடுத்தாரு. ஆனா இதுதான் முதல் தடவை அவர் என்ன சொல்றாரு, எல்லா சமாரியர்களை கடந்து யூதர்களை கடந்து எல்லா ஜாதிகள் எல்லா கோத்திரங்கள் எல்லா கலாச்சாரம் எல்லா மதங்கள் போங்க. நீங்க இன எல்லைகள் பாஷை எல்லைகள் நிறம் எல்லைகள் எல்லாத்தையும் கடந்து எல்லா இடங்களையும் போய் நீங்கள் சீஷர்கள் ஆக்கணும். அதான் அர்த்தம் பாருங்களா. அதனாலதான் ஒரு சர்ச்னா நம்ம இப்படி ஒரு கமிஷன் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சர்ச்னா எப்படி இருக்கணும், ஒரே கூட்டா கூட்டிக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்மள மாத்தான் எல்லாரும் இருக்கிற பல வகையான மக்கள் கொண்ட ஒரு இது கூட்டம் தான் அங்க சர்ச்சு இல்லைங்களா. அங்க வெள்ளையா இருக்கிறவங்க கருப்பா இருக்கிறவங்க படிச்சவங்க படிக்காதவங்க அமெரிக்க இன்னைக்கு ஒருத்தர் இங்கிலீஷ் சர்வீஸ்ல பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் வந்தார், ஒரு முஸ்லீம் ஆண்டவர் அறிஞ்சு வந்திருக்கிறார். அந்த மாதிரி பல இனத்தார் கூடினதுதான் சர்ச். ஒரு அழகான வானவில் மாதிரி பலவிதமான கூட்டங்கள் கூடின ஒரு கூட்டம் தான் சர்ச். ஓகே, எல்லா ஜாதிக்கு போய் என்ன செய்யணும், பிரதான வேலை என்ன, சீஷராக்கி. பிரதான கட்டளை மையமான கட்டளை சீஷர்கள் ஆக்கணும். சீஷர்கள் ஆக்கின பிறகு தவிர்க்காம அதோடு இணைந்ததாக ரெண்டு பணி செய்யணும். ஞானஸ்தானம் கொடுக்கணும், அவர்களுக்கு உபதேசம் பண்ணணும். பாருங்களேன் ரெண்டு வேலை பண்ணணும். தவிர்க்க முடியாம சீஷர்கள் ஆக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உபதேசம் பண்ணுங்க. இது எல்லாமே சரியான ஒழுங்கு ஆர்டர்ல பண்ணணும். பிரதான வேலை சீஷர்கள் ஆக்கணும். சீஷர்னா என்ன அவங்களுக்கு தெரியும், சீஷர்னா என்னன்னு. ஏன்னா மூணு வருஷமா சீஷனாக அவர் கூட இருந்து மூணு வருஷமா என்னுடைய சீஷன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லி கத்து கொடுத்து தானே வந்தாரு. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வார்த்தைகளை விசுவாசித்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு என்னுடைய போதகத்தை என்னை பின்பற்றி என்னுடைய வார்த்தைகளை கீழ்படியணும்னு வருகிறவன் தான் சீஷன் இல்லைங்களா. சீஷனா இங்கிலீஷ்ல படிச்சுக்கிறவன், லேர்னர் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட். அதைத்தான் நீங்க செய்யணும். ஊரெல்லாம் போய் நீங்க மத மாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம ஊர்ல அதான் செஞ்சுக்கிட்டு இருக்குது மத மாற்றம். நீங்க சீஷர்கள் செய்யணும், படிச்சுக்கிறவங்களா செய்யணும், என்னுடைய வசனங்களை படிச்சுக்கிற மக்களாக நீங்க சேர்க்கணும். பாருங்களேன் எல்லா கூட்டத்திலேருந்து சேர்க்கணும். என்னுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்துருக்கிறீங்க, என்னுடைய வார்த்தையை நீங்க கேட்டிருக்கிறீங்க, என்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு, என்னை பின்பற்றி வந்திருக்கிறீங்க, என்னுடைய பாடுகளை என்னுடைய மரணத்தை உயிர்த்தெழுதலை கண்டு நான் தான் உங்களுடைய மேசியான்னு சொல்லி என் பாதத்தில் விழுந்து இன்னைக்கு என்னை ஆராதிக்கிறீங்க. என்னுடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கு முக்கியமாக போயிடுச்சு, என்னை ஆசாரியனாக ராஜாவாக தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, என்னுடைய காலில் நீங்கள் ஆராதித்துக்கிட்டு என்னை பின்பற்றணும்னு உங்களை அர்ப்பணித்திருக்கிறீங்க. இப்படிப்பட்ட சீஷர்களாக உலகம் எங்கும் போய் எல்லா ஜாதிகள்ல இருந்து நீங்கள் செய்யணும், சீஷர்கள் ஆக்குங்க. இதான் கமிஷன். நீங்க அவங்க உங்ககிட்ட வரணும்னு வெயிட் பண்ண கூடாது, நீங்க போகணும். வெறும் கிறிஸ்தவ கூட்டத்துக்கு நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிறோம். சில பேர் எங்க இயேசுவை பத்தி பேசுறாங்களோ கிறிஸ்தவ ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா அவங்க கிட்ட தான் இயேசுவை பத்தி பேசுறது. அது இல்லை, என்னை பத்தி கேட்கப்படாத இடத்துல என்னை பத்தி கேள்விப்படாத மக்கள் கிட்ட அங்கதான் போய் பேசணும், அங்கதான் நீ போய் சொல்லணும் என்னை பத்தி. என்னுடைய நாமம் அறிவிக்கப்படாத இடத்துல எல்லா இனத்திலையும் பாஷையிலையும் நிறத்திலையும் நீ போய் பேசணும். அது உங்க ஸ்கூல்ல இருக்கலாம், உங்க காலேஜ்ல இருக்கலாம், உங்க வேலை இடத்துல இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுல இருக்கலாம். உன்னை பத்தி கேள்விப்படாத எல்லா பலவிதமான இனத்தார்கிட்ட நீங்க போய் சீஷர்கள் ஆக்கணும். ஒருவேளை ஆண்டவர் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நம்மளை மிஷினரிகளா எழுப்புனா ஒருவேளை வெளியூருக்கும் நம்மளை அனுப்பலாம். சில பேர் அனுப்பின மாதிரி போய் நீங்க சீஷர்கள் ஆக்கணும். சபையுடைய வேலை என்ன, ஆள் சேர்க்கறது இல்ல, சீஷர்கள் ஆக்கிறது. பாருங்களேன் அதுதான் பிரதான கட்டளையா கொடுக்கிறது இருக்காரு. எப்படி சேர்க்கணும், எப்படி சீஷர்கள் ஆக்கணும், இங்க மத்தேயும் நமக்கு விவரமா சொல்லலைனாலும் மத்த இடத்துல வேதம் நமக்கு சொல்லுது. நம்ம ஊர்ல எப்படி சீஷர்கள் ஆக்குறாங்க, மதத்துல சேர்க்கிறாங்க, பட்டயத்தை பயன்படுத்தி இல்லை, வல்லமையை பயன்படுத்தி இல்லை, பணத்தெல்லாம் கொடுத்து இல்லை. பாருங்களா மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் என்ன, இந்த ஊரில் இங்கெல்லாம் இருக்கிறாங்க இந்த ஏரியாவில் இவங்களுக்கெல்லாம் என்ன தேவை, இங்கெல்லாம் ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணணும், இயேசுகிட்ட வந்த அருமையானவர்களே உங்களுக்கு கடத்தையெல்லாம் தீர்ப்பார் அப்படின்னு அவங்களுடைய தேவையை பார்த்து அழைக்கிறது இல்லை. அப்படி நீங்க செய்யக்கூடாது. சுகத்தை கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு, அற்புதம் செய்யறேன், அதை செய்யறேன், அது இல்லை. எதை வைத்து சீஷர்கள் ஆக்கணும்? லூக்கா 24:46 படிங்களா,
எழுதியிருக்கிற வழி, கிறிஸ்து மாறுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோடு இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருக்கிறது. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள்.
கிறிஸ்து பாடுபடவும் அவர் மரித்து உயிர்த்தெழவும் வேண்டியதா இருக்குது. ஏன்? அவர் மூலமாய் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி எல்லா இடத்துலையும் அறிக்கப்படணும். எப்படிங்க சீஷர்கள் ஆக்கணும்? போய் இயேசுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி சீஷர்கள் ஆக்கணும். இயேசு மரித்தார், இயேசு பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்து நமக்கு ஒரு பரிபூர்ண ரட்சிப்பை சம்பாதித்து முடிந்ததுன்னு சொல்லியிருக்கிறார். அவரை நம்பி மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு மீட்பு உண்டு, நித்திய மீட்பு உண்டு. நீ செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அவரை நம்பி வந்து நான் உனக்கு பாவ விடுதலை உண்டு என்ற சுவிசேஷத்தை, இயேசுவும் இயேசு என்ன செய்தார்ன்றத அறிவிக்கிற சுவிசேஷத்தை போய் பிரசங்கம் பண்ணணும். அதான் அதை தானே இந்த 11 அப்போஸ்தல நடவடிக்கைகள்லாம் செஞ்சதை பார்க்குறோம். எப்படி சீஷர்கள் ஆக்கினாங்க? இதை தான் பிரசங்கம் பண்ணாங்க. இயேசு பாடுபட்டு மரித்து, இதுதான் பணி, அவங்க செஞ்ச பணி. எந்த விதமான ஒரு கவன செதறலும் இல்லாமல், இல்லைங்களா? அவங்க சீஷர்கள் ஆக்குறதுன்னா போய் அதை செஞ்சுக்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டு இல்லை, அரசாங்க பல பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க இதை செய்யறது, சோஷியல் சர்வீஸ் செய்யறது, அது இல்லை. சில நேரத்தில் அந்த விதவைகளுக்கு சாப்பாடு போடணும்னாலும் அதுக்கு எங்களை இழுக்காதீங்க, நாங்கள் தேவ வசனத்தையும் சுவிசேஷம் அறிவிக்கிற பணியில் ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்காரு. அந்த செதறலுக்கு இடம் கொடுக்காம சுவிசேஷத்தை அவங்க அறிவிச்சாங்க. சுவிசேஷத்தின் மூலமாக மட்டும்தான் சீஷர்கள் ஆக்கணும். மனிதர்களுடைய மிகப்பெரிய தேவை இந்த சுவிசேஷத்தை அவங்க கேள்விப்படணும், கேட்கணும், இல்லைங்களா? இயேசு பரிபூர்ண மீட்பை சம்பாதித்திருக்கார். 1 Cor 15:3 சொல்ல மாதிரி, தேவனிடத்தில் பெற்ற நான் அதை உங்களுக்கு அறிவித்தேன். என்ன? வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து மரித்தார், நம் பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்தார். அவ்வளவுதான், அதுதான் காஸ்பல். அதைத்தான் அறிவிக்கணும். இதுதான் மிக அவசியமாக அறிவிக்கணும். இதை அறிவிக்கிற போதுதான், இந்த செய்தியை பயன்படுத்தி தான் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு மறுஜன்மத்தை கொடுத்து சுவிசேஷத்து பக்கம் கொண்டு வரார், அவனை சீஷராக்குறார். இந்த சுவிசேஷத்தின் மூலமா மட்டும்தான் சீஷர்கள் நாம் ஆக்கணும். வேற எந்த மெசேஜும் கடவுள் பாவியை ரட்சிக்கிறதுக்கு, தன்னோடு இழுத்து கொள்றதுக்கு அவர் பயன்படுத்துறது இல்லை. இவன் தான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கான், இயேசு அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, இல்லை. இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இதை தான் ஆண்டவர் பயன்படுத்துறார். ஆண்டவர் நியாயமா நியமிக்க ஒரே சாதனம் சீஷர்கள் ஆக்கிறதுக்கு என்ன? சுவிசேஷ பிரசங்கம். சுவிசேஷ பிரசங்கம். வேற எந்த சாதனத்தை பயன்படுத்தி நம்ம கூட்டத்தை கூட்டினாலும் அது பிரதான கட்டளையை நிறைவேற்றினதா இருக்காது. அது மாத்திரம் இல்லை, அந்த கூட்டின பேர் கூட்டத்துக்கு சபைன்னு கூட பேர் இல்லை, அது இயேசுடைய சபையே கிடையாது. எந்த சுவிசேஷத்தை அறிவிச்சு கூட்டுகிற சீஷர்கள் தான் சபை. பாருங்களேன், அது சபையாவே கூடப்பட முடியாது. ஓகே, சீஷர்களை பிரசங்கம், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி சீஷர்கள் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? பிரதான கட்டளையில அவங்களை அப்படியே விட்டுறணுமா? சரி, உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியாச்சு, நீங்க ரட்சிக்கப்பட்டாச்சு, நீங்க இஷ்டத்துக்கு வாழுங்கன்னு விடணுமா? நோ. பாருங்களேன், அப்படித்தான் நிறைய இந்த பாரசர்ச் ஆர்கனைசேஷன் செய்யுது. சில பேர் நம்ம சபையிலையும் சரி வெளியிலையும் சரி, நம்ம எங்கெங்க செய்கிறோம் இங்க பாருங்களேன், இந்த கேம்பஸ் குசைடு அந்த ஊழியம் இந்த ஊழியம் போய் உரலா சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, உரலா இயேசுவை பத்தி சொல்றாங்க. இயேசுவை பத்தி கேள்விப்படாத இடங்கள் கிராமங்களுக்கெல்லாம் போய் அங்க கூட்டத்தை போத்து இயேசுவை பத்தி சொல்றாங்க. ஆமா, சொல்றாங்க. சொல்லிட்டு இயேசுவை பத்தி சொல்லி 10,000 ரட்சிக்கப்பட்டாங்க, 20,000 ரட்சிக்கப்பட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. நியூஸ் வந்து இப்போ எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் காமிச்சு பணத்தெல்லாம் வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் சப்போர்ட் ஜாஸ்தி போகுது. சபை ஒன்றும் செஞ்சுக்கிட்டு இல்லை, இவங்க பாரு இவங்க எவ்வளோ செய்கிறாங்கன்னு. ஆனால் ஒரு 3 அப்புறம் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோன்னா அந்த 10,000 எங்கே போனாங்கன்னே தெரியாது, எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. எத்தனை சில பேர் யாராவது ஆண்டவர் பயன்படுத்தி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்னா, அது இல்லை கிரேட் கமிஷன். சீஷர்கள் ஆக்கி சுவிசேஷம் சொல்லி சீஷர்கள் ஆக்குறதோடு நிற்கிறது இல்லை. என்ன செய்யணும் அடுத்தது? அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்பித்த யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு செய்யணும். உங்களுக்கு தெரியுமா, உள்ளூர் சபை மட்டும்தான் அதை செய்ய முடியும். எந்த கேம்பஸ் கிறிஸ்தோ ஏதோ இயேசு அழைக்கிறாரோ அந்த ஊழியமோ இந்த ஊழியமோ இதை நிறைவேற்றவே முடியாது. சபை மட்டும்தான் செய்ய முடியும். இந்த முழுமையாக கிரேட் கமிஷன், இன்னைக்கு முளைச்சவங்க அன்னைக்கு முளைச்சவங்க அந்த ஊழியம் செய்யறாங்க, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அது இல்லை கிரேட் கமிஷன். பிரதான கற்பனை என்ன, உலகம் எங்கும் போய் அவர்களை சீஷர்கள் ஆக்கி அதோடு நிற்க கூடாது, அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்பித்த யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டும். பாருங்களேன், அது சபை மட்டும்தான் செய்ய முடியும். பாருங்க அடுத்தது என்ன சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீஷர்களாக்கி பிதா குமாரன் பசு தாவியினால் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. முதலாவது ஞானஸ்தானம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், பிதா குமாரன் பரிசுத்தாவினார். சீஷர்கள் ஆக்காத யாருக்குமே ஞானஸ்தானம் கொடுத்துடக்கூடாது. சீஷர்கள் ஆன யாருக்குமே ஞானஸ்தானம் கொடுக்காம இருக்கக்கூடாது. இது ரெண்டும் செய்யக்கூடாது. புதிய ஏற்பாடுல எங்கேயுமே நான் சீஷன் ஆயிட்டேன் ஆனா இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலன்னு ஒருத்தரையும் பார்க்க முடியாது. நீ சீஷர் ஆயிருந்தா ஞானஸ்தானம் எடுக்கணும். பாருங்களேன், புரிஞ்சுக்கோங்க, சீஷர் ஆகுறதுன்னா ரட்சிக்கப்படுறதுன்னு அர்த்தம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தானே ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஞானஸ்தானம்னா என்ன, ஞானஸ்தானத்தினால யாருக்கும் ரட்சிப்பு வந்துடுறது கிடையாது. ரட்சிக்கப்பட்ட உள்ளான நடந்த ஒரு ஆவிக்குரிய உண்மையின் வெளி அடையாளம் தான் ஞானஸ்தானம். உள்ளுக்குள்ள ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறாரு, நான் மரித்தேன் உயிரோடு வந்தேன்ற ஒரு வெதி அடையாளம் தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் யாரும் ரட்சிக்கிறது இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பது தான் ஞானஸ்தானம். பாருங்களேன், அது சர்ச்சுடைய கடமை. சர்ச் என்ன பண்ணணும், கண்டவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாமா, கண்டவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உள்ள சேர்த்துக்கலாமா, செய்யக்கூடாது. சீஷர்கள் ஆயிருக்கிறியா நீ, உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா நீ, சபை பார்க்க வேணாமா, வந்தா கொடுத்துருங்க. என்னங்க ஊர்ல எல்லாரும் யார்த்து சொன்னா, நீங்க 300 வருஷம் பழமையான சபைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க உலகம் தெரியாம ஊர் தெரியாம எப்படியோ ஒரு சபையை ஏற்படுத்திட்டு இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மைதான், சபைனாவே என்னன்னு தெரியாது, இயேசுடைய சபைனே என்னன்னு தெரியாது. ஒரு கூட்டமா கூடிக்கிட்டு கும்மால் அடிக்கிற கூட்டங்களுக்கு மத்தியில இயேசுடைய சபை ஏற்படுத்தினா நம்மள வினோதமா தான் பார்ப்பாங்க. ஏன், நீங்கள் நம்ம என்ன கேட்குறோம், ஞானஸ்தானம் கொடுத்து சபையில் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா, நீங்கள் எப்படி கேட்கலாம். இல்லை நாங்கள் கேட்போம், உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா கேட்போம், நீங்கள் உங்கள் சாட்சி எழுதி கொடுங்க. என்னத்துக்கு, நீ ஆண்டவர் உங்களை எப்படி ரட்சித்தாரு, எப்படி ரட்சித்தாருன்னு அதை சாட்சியை பார்த்து நானும் சரி பாஸ்டர் பாலாவும் சரி ஒரு இன்டர்வியூ வைக்கிறோம், சில கேள்விகளை கேட்போம். அதெல்லாம் நீங்கள் எப்படி கேட்கலாம், இது என்ன ஊரில் இல்லாத கதையாக இருக்குது. ஏன்னா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியான்னு தெரியும், தெரிஞ்சாதான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சபையில் ஏற்றுக்கணும். அப்படித்தான் மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டது. சில பேரை நாங்கள் வரமாட்டோம்னு போனேன்னு போனாங்க, போங்க, போய் வேற எங்கேயாவது கண்டவங்களுக்கெல்லாம் கொடுக்குற சபைக்கு போங்க, நம்ம விட்டுடுறோம் இல்லைங்களா. அப்படித்தான் சில பேர் இப்போ சஜ்ஜினோ இப்போ சத்யநேசன் சகோதரோ நம்ம பார்த்து அவர்களை பார்த்து 1 வருஷம் பொறுமையாக இருந்தாங்க, 1.5 வருஷம் ஆச்சு இல்லைங்களா. என்னங்க எங்க சபையில குழந்தைகளையே கொடுத்துட்றாங்க, நீங்க இவரும் உயிர் எடுக்கிறீங்களே, பார்த்து நிதானமா பார்த்து இப்ப நம்ம கன்வின்ஸ் ஆயிருக்கு. அவங்க சாட்சிகளை பார்க்குறோம், வாழ்க்கையை பார்க்குறோம், வசனத்தை பார்த்து நம்ம நம்புறோம் இல்லைங்களா. அவங்களுக்கு அடுத்த வாரத்தில் நம்ம ஞானஸ்தானம் பிளான் பண்ணியிருக்கிறோம், அவங்கள மெம்பர்ஸாக ஏற்றுக்கிறோம். பாருங்களேன், பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா அந்த சபை பார்க்கணும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னு. பிதா குமாரன் பரிசுத்தாவினா ஒரு மந்திரம் கிடையாது. இதை பிடிச்சிக்கிட்டு ஒரு அம்மா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட சண்டை போடுச்சு, இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துருக்க கூடாது, பிதா குமாரன் பரிசுத்தாவில் தான் கொடுக்கணும், பிதா குமார். ஆமாமா, நாங்கள் அப்படி தான் கொடுக்குறது. இல்லைங்க பாஸ்டர், சில பேர் இயேசுவின் நாமத்தில் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், இங்கே பாருமா, நீ இயேசுவின் நாமத்தில் கொடுத்தாலும் சரி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் கொடுத்தாலும் சரி, நீ ரட்சிக்கப்படலைன்னா அந்த ஞானஸ்தானமே யூஸ்லெஸ்ன்னு. அதுலலாம் கவனம் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா இல்லை, வெறும் வெளி மந்திரங்களில் தான் பேச்சு, வெறும் வெளி பேச்சில் தான் ஹார்ட் ஆஃப் த காஸ்பிளை விட்டுறாங்க. விஷயம் இருக்கிறது இல்லை, இது அவுட் சைடு வெளியில், வெறும் வெளியில் பேச்சு தான். பாருங்களேன், இப்படின்னா என்ன அர்த்தம், பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கணும், ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு ஏற்பட்டதுன்னா அது திருத்துவ தேவனே அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, நாம் எவ்வளவு மோசமானவங்கன்னா ஒரு பாவியை ரட்சிப்பதற்கு திருத்துவ தேவனே தேவைப்படுகிறது. பிதாவானவர் நித்தியத்தில் தெரிந்து கொண்டு அவருடைய சொந்த குமாரனே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இங்க உலகத்துல வந்து நமக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறித்து ஒரு ரட்சிப்பை சம்பாதித்தார், மீட்பை சம்பாதித்தார். பரிசுத்தாவியானவர் சுவிசேஷத்தின் மூலமாக அந்த ரட்சிப்பை கொண்டு வந்து நம் வாழ்க்கையில பலிக்க செய்து நம்மளை ரட்சிக்கிறார். இந்த திருத்துவம் மூணு பேரும், திருத்துவத்தில் இருக்கிற மூணு நபர்களும் நம்மளை ரட்சிப்புல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்க ஈடுபடுறதுனால தான் ஒரு பாவி ரட்சிக்கப்படுறான். அதனால தான் நாம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் கொடுக்குறோன்னா என்ன, அவங்க யாராக இருக்கிறாங்க, அவங்களுடைய குணாதிசயம், அவங்க செஞ்ச பணியினால தான் இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு அவங்களுக்கு கனம் செலுத்தும்படிக்கு, அவங்களுக்கு மகிமை செலுத்தும்படிக்கு அவங்க நாமத்தில் கொடுக்கறது தான் ஞானஸ்தான். இவங்க மூணு பேருடைய பணியினால தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்தாவியானவர் இயேசுடைய நன்மைகளை என்மேல் பலிக்க செய்து என்னை மீட்டு இருக்கிறார், இயேசுவோடு என்னை இணைத்து இருக்கிறார். ஞானஸ்தானம் எவ்வளவு அழகான ஒரு அடையாளம், அதுக்கு யோசிச்சு பாருங்களேன். இயேசு எப்படி மரித்து அவர் உயிர்த்தெழுந்து அரோ அடக்கம் பண்ணப்பட்டு அதே மாதிரி விசுவாசி என்ன ஞானஸ்தானத்துல என்ன சொல்றான், நான் தண்ணிக்குள்ள போகும்போது இயேசுவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், தண்ணிக்குள்ள போகும்போது இயேசு மரிக்கும் போது நானும் அவருக்குள்ள மரித்து அவருக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டேன். நான் உயர்ந்துட்டு வரும்போது இயேசு எப்படி உயிர்த்தெழுந்து வந்தாரோ அதே மாதிரி கடவுள் எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்து ஒரு உயிர்த்தெழுந்து நான் வாழ போறேன். அது ஒரு அடையாளம். அது இது செய்ய முடியுமா, தெளிக்கிறது செய்ய முடியுமா? ஊரெல்லாம் தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, குழந்தையிலேயே தெளிச்சு விட்டுறாங்களே, அது என்ன ஞானஸ்தானம் அதுக்கு பேரு? ஒரு சொம்பை எடுத்துக்கிட்டு எல்லாம் தெளிச்சுக்கிட்டா போனா அங்க அப்போஸ்தல இருங்க இல்லையே. ஞானஸ்தானம் அர்த்தாவே இமோஷன். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா நீ ஞானஸ்தானம் நிச்சயமா எடுப்ப பாருங்களா. ஏன்னா ஞானஸ்தானம் வந்து ஒரு பப்ளிக்கா அறிவிக்கிறோம், பப்ளிக்கா. ரட்சிப்ப நம்ம யாராவது பார்க்க முடியுமா? நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. ரட்சிப்பு பார்த்துருக்கிறீங்களா நீங்க யாராவது? இல்லை. ரட்சிக்கப்படுறதுன்றது வந்து உள்ளுக்குள்ள ஆண்டவருக்கும் ஒரு ஆத்துமாக்கும் நடக்கிறது, அது ஆவிக்குரிய ஒரு காரியம். ஆனா ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். எங்க பார்க்கிறோம்? அவன் உண்மையா தாழ்ந்து இறங்கி வந்து, இப்போ அவர் இப்போ சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறார், சத்யநேசன் பிரதர் நம்ம சபையில் ஞானஸ்தானத்தை பற்றி கோபம் வந்துச்சு அவருக்கு, சின்ன வயசுல எங்களை தெளிச்சுட்டாங்களே, இது என்ன ஞானஸ்தானம்னா, இப்போ தாழ்மையோடு இயேசுவை நான் நம்புகிறேன், நான் பாவின்னு உணர்றேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், எனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சேருங்க. ஓகே, ஐ எம் ரெடி. அப்படி எப்படி வருது? அது அடையாளம் இல்லைங்களா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அந்த தாழ்மையான கீழ்ப்படிதல். அதுக்கு தெரியுது நான் ஆண்டவர் என்னை காப்பாத்திருக்க. நீங்க எவ்வளவுதான் ரட்சிக்கப்பட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் யாருக்கும் தெரியாது அது ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, சந்தேகம். உண்மையா ரட்சிக்கப்பட்டது எப்படி தெரியும்? நீ ஞானஸ்தானம் எடுக்கும் போது எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. நீ உண்மையாவே ரட்சிக்கப்பட்டதான் வெளி அடையாளம் ரட்சிக்கப்பட்டதுக்கு. ஓகே, அதான் ஒரு பேட்ஜ் ஒரு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. சரி, முதலாவது ஞானஸ்தானம் கொடுக்கணும் பிதாகுமாரன் பரிசுத்தாவியில அவர்களை சீஷர்களாக்கி உலகம் எங்கும் போய் அவர்களை சீஷர்களாக்கி சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணி, ஓகே சீஷர்கள் ஆனாங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஞானஸ்தானம் கொடுத்துட்டு என்ன செய்யணும்? வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிடலாமா? 20வது வசனம் படிங்களா,
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணணும். என்னென்ன உபதேசம் பண்ணணும்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், ஒன்னும் நீங்க விடக்கூடாது. பாருங்களேன், யாவையும், அது ரொம்ப வசனம், எவ்வளவு அழுத்தி சொல்லப்படுது. எதுவுமே முக்கியம் இல்லைன்னு விடக்கூடாது, எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. யாவையும், எல்லாவற்றையும் நீங்கள் போதிக்கணும். அந்த 11 பேருக்கு யாவையும்னா என்ன இருக்கும்? இயேசு 3 வருஷம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார், யோவான்ல அவங்களுக்கு வாக்கு தத்தமும் கொடுத்திருக்கிறார், தேற்றரவாளன் பரிசுத்தாவி வந்து நான் கற்பித்த யாவையுமே உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அந்த ஞாபகப்படுத்தினதுனால தான் 4 சுவிசேஷத்தையும் நிருபங்களையும் எழுதி புதிய ஏற்பாடை நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாடு மூலமா இன்னைக்கு என்ன இருக்கு நம்ம கிட்ட? இயேசு கற்பித்த யாவையும் நம்ம கையில இருக்கு, அவருடைய வார்த்தைகள் நம்ம கையில இருக்கு. அது யாவையும் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்ன்றார். சரிங்களா, இங்க ஒண்ணு எடுக்கிறது, அங்க ஒண்ணு எடுக்கிறது, பிங் பாங்குன்னுவாங்க தெரியுங்களா. இன்னைக்கு பாஸ்டர் என்ன ப்ரீச் பண்ண போறீங்க? பைபிள் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஓ இது இந்த வசனத்தை தான் நான் இன்னைக்கு ப்ரீச் பண்ண போறேன். அதெல்லாம் செய்யக்கூடாது. யாவையும் முறையாக ஒழுங்காக யாவையும் ஒன்று விடாம. இதுல உங்களுக்கு புரியுதா வசனம் வசனமா ஏன் பிரசங்கம் பண்ணணும்னு? எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங், வசனம் வசனமா பாருங்க இன்னும் எவ்வளவு அழுத்தி அதை சொல்றாரு. நம்மளை பார்த்து சில பேர் சிரிக்கிறாங்க, என்னங்க வசன வசனமா உள்ளு பிடிக்கி படி பிரசங்கம் பண்றீங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் யார் கேட்பாங்க? அதனாலதான் சீஷர்களை எடுக்கணும். கூத்து பார்த்து வந்து டான்ஸ் ஆடுறதுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் சர்ச்சுக்கு வரவங்கள சபை மெம்பர்ஸ் ஆக்குனா யாவையெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. கோட்டை வாயை தான் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்போ இவர் முடிக்குவாருன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் சீஷர்களாக பார்த்து, ஏன்னா ஒரு சீஷன் ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? எனக்கு ரட்சிக்கப்படும் போது அப்படித்தாங்க இருந்துச்சு, இயேசுடைய வார்த்தையை கேட்கணும். சர்ச்சுக்கு சர்ச்சா போகிறேன், என்னன்னுவோ பேசிக்கிட்டு கிடக்கிறாரு அவர். இயேசுடைய வார்த்தை எங்க? இயேசுடைய வார்த்தையில பசி தாகம் இவரும் அவனுக்கு. புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் ஞான வசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருங்க. மறுஜன்ம அடைஞ்ச மனிதனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும்னு வாஞ்ச ஆசை இருக்கும். அப்படிப்பட்டவங்களை வச்சுதான் சபை கட்டணும். மற்றவங்கள கட்டினா நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்கணும் இங்க, அப்பதான் சேர்ச்சுக்கு வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. பாருங்களேன் யாவையும், பாருங்களேன் யாவையும். இங்கிலீஷ்ல அருமையா ஒரு போதகர் சொல்லியிருக்காரு, டீச் தெம் நாட் ஒன்லி டு அப்சர்வ் பட் டு அப்சர்வ். அவர்கள் யாவையும் எப்படி போதிக்கணும்? அவர்கள் கை கொள்ளும்படிக்கு. இங்கிலீஷ்ல அப்சர்வ், திடீர்னு ஒரு நாள் கை கொள்ளும் மாதிரி இல்லை. எப்படி டீச் பண்ணணும்னா, கிரேக்க மொழியில நீ எப்படி முறையாக ஒழுங்காக தெளிவாக ப்ரீச் பண்ணணும்னா, அவங்க லாஜிக்கலாக அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் கரெக்ட், இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இது முறையா ஒழுங்கா மேலே கீழேன்னு பார்த்து தெளிவா இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதுன்னு அவங்க அதை மனசுல வைத்து கொண்டு மனசுல அதை பொத்தி பொத்தி யோசிச்சு இன்பத்துல எந்த அளவுக்கு அதை சிந்திக்கணும்னா, அவங்க சிந்தனையும் வாழ்க்கையும் அதன்படி இருக்கும்படி அவங்க வாழ்க்கை தொடர்ந்து மாறிக்கிட்டு போகணும். அப்படி டீச் பண்ணணும். அங்க ஒரு வசனம், இங்க ஒரு வசனம், அங்க ஒரு கதை, இங்க ஒரு கதை, திருநெல்வேலியில் ஒரு கதை, கிருஷ்ணகிரியில் ஒரு கதை, அங்க ஒரு சாட்சி. போன மாசம் என்ன சொல்லி கொடுத்தாரு விடுங்க, போன வாரம் என்ன சொல்லி கொடுத்தாரே தெரியாது. அதுவா பிரசங்கம் இன்னைக்கு சபையில தானே நடக்குது? வசனம் வசனமாக அவர்கள் கை கொள்ளும்படி நான் கற்பித்த யாவும் இதாங்க சபைக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இதை தான் நீங்க செய்யணும். ஓகே, கிரேட் கமிஷன் என்ன? பிரதான கட்டளை என்ன? போய் சீஷர்கள் ஆக்கி அவர்களை கிறிஸ்துவுடைய பள்ளிக்கூடத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கள அட்மிட் பண்ணி அந்த ஸ்கூலில் உட்கார் வைத்து அவர்கள் நான் கற்பித்த யாவையும் கற்றுக் கொடுக்கறது தான் சபையுடைய வேலை. எத்தனை சபைகள் இன்னைக்கு செய்கிறது? அவங்க எதுக்கு கற்றுக் கொடுக்கணும்? எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு இல்லை, அந்தபடி அவங்க வாழ்க்கை வடிவமைக்கப்படும்படி. இதன்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இதான் ஆண்டவருடைய வார்த்தை. தொடர்ந்து அவங்க மனசு மறுரூபம் மாறுதுனால அவங்க வாழ்க்கையும் அந்த வசனத்தின்படி மாறிட்டு போறது, அவங்க சிந்தனையும் அந்த வசனத்தின்படி மாறிட்டு போறபடி நீ சொல்லி கொடுக்கணும்ப்பா. அதான் சபையுடைய வேலை. அப்படி செய்யும் போது இதான் பிரதான கட்டளை, இதான் சபை கொடுக்க பிரதான கட்டளை. இப்ப பிரதான பெரிய வாக்கு தத்துவத்தை பார்ப்போம். இப்படி செய்கிற சபைக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். பாருங்களேன் இந்த முழு கட்டளையும் எவ்வளவு அருமையா முன்னாடி சொல்றாரு. வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்குது, அதை முதல்ல சொல்லிட்டு இப்போ அந்த கட்டளையை கொடுத்துட்டு இன்னொரு வாக்கு தத்துவத்தையும் சேர்க்கிறார். எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாரு பாருங்களேன், இதை நம்ம நிறைவேற்றாமல் போகக்கூடாதுன்னு. இதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னென்னவோ காரணங்கள், என்னென்னவோ சாக்குகள், எதோ நினச்சிக்கிட்டு இருக்காத, அதெல்லாம் தள்ளி போட்டு இதை பார். ஆண்டவர் மோசேவை நீ போ ஃபாரோ கிட்ட என்னோட, மோசே என்ன பண்ணார்? எனக்கு திக்குவாய், அவங்க போனால் நம்ப மாட்டாங்க, ஃபேரோ இருக்கிறாரு, என்னென்னவோ சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன்னோடு வருகிறேன். திக்குவாயா? வாயை உண்டாக்குனது யாரு? பாஷையை ஏற்படுத்தினது யாரு? நான் உன் கூட இருந்தால் எல்லா தடைகளும் தகர்த்தெறிந்து எல்லா குறைவுகளும் நிறைவேற்றக்கூடிய நான். தாவீது கர்த்தர் தாவீதோடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் பணியும் வெற்றி அடையாம போவார். அதான் அர்த்தம், நான் உங்களோடு இருப்பேன். இதுக்கு அர்ப்பணித்து நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் நீ தோல்வி அடைய மாட்டேன், ஒவ்வொரு முயற்சியிலையும் பலன் இல்லாம நீ போக மாட்டேன். கர்த்தருக்குள் நீ படுகிற பிரயாசம் விருதாய் போகவே போகாது, உன்னோடு நான் இருப்பேன். இதோ பாருங்களேன் என்ன ஒரு அருமையான ப்ராமிஸுங்க. என்னுடைய மீட்பின் பிரசன்னத்தினால், மீட்பின் ஆசீர்வாதங்களை பொழியும்படிக்கு, உன்னுடைய வேலையை வெற்றி வாய்க்கும்படிக்கு நான் உன்னோடு இருப்பேன். அருமையான வாக்கு தத்துவம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, சகல அதிகாரம் உள்ள கிறிஸ்து என்ன சொல்றாரு? இதோ நான் உங்களோடு இருப்பேன். எவ்வளவு தமிழ்ல அருமையா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, இதுல நல்ல டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷை விட நல்லா இருக்கு பாருங்களேன். எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன்னு வந்திருக்கு இங்கிலீஷ்ல. தமிழ்ல என்ன வருது? சகல நாட்களும், சகல நாட்களும், ஆல் டேஸ். 24 மணி நேரம் தான் உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் நீ சாப்பிடணும், வேலை செய்யணும், வேலை காரியங்களை பார்க்கணும், நீ ரெஸ்ட் எடுக்கணும், உனக்கு பல பொறுப்புகள் இருக்கு. அந்த 24 hoursல ஒவ்வொரு நேரமும் நீ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த பணிக்காக உன்னை அர்ப்பணித்து செஞ்சுக்கிட்டு 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 வரும்போது, மற்ற கடமைகளுக்கு மத்தியில் இதை செய்யும் போது, சகல வெறும் சண்டே மாத்திரம் இல்லை, சகல நாட்களும் என்ன ஒரு ஆறுதல். இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்ச நைட்டு சரியாக தூக்கம் இல்லை, ஒரு சாட்டர்டே கதை அதுதான், பிரசங்கத்தை யோசிச்சுக்கிட்டே 2-3 மணி நேரம் ஆகிடும். காலையில் எழுந்திரிச்சு டயர்டாக இருக்கு, டயர்டாக இருக்கு ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன். யோசிச்சுட்டே வர, அதை யோசிக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். என்ன ஒரு ப்ராமிஸுங்க. ஆண்டவர் தான் நம்ம கண்களை திறந்து இந்த வாக்கு தத்துவத்தின் பரிபூர்ணத்தை நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் நம்ம உணர்ந்துக்கணும். இயேசு கிறிஸ்து சகல அதிகாரம் உள்ள எல்லாத்திலையும் ஜெயித்த வெற்றி வேந்தன், வானத்தையும் பூமியும் அதிகாரம் உள்ளவர், எல்லா அரசாங்கத்தின் மேல, சத்ருக்கள் மேல, சாத்தான் மேல, வியாதியின் மேல, சூழ்நிலையின் மேல அதிகாரம் உள்ள அவர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார் சொல்லி இருக்கிறார். சகல நாட்களும் ஒரு பிரேக்கும் இல்லாம பாருங்களேன், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துக்கு பிரேக்கே தேவையில்லை, ஒரு இடைவேளையும் இல்லாமல் என்னோடு இருக்கிறேன், சகல நாட்களும் அவர் என்னோடு இருக்கிறேன். பாருங்களேன், சில நேரங்கள், சில மாதங்கள் நீ படுகிற பிரயாசம், நீ பண்ற பிரசங்கம், ஜபித்து முயற்சி எடுத்து பிரயாசம் பண்ணி ஒரு பிரசங்கத்தை செஞ்சிருக்கலாம், கடைசியில் என்ன மிஞ்சிச்சு? தொண்ட வலியும், உடம்பெல்லாம் வலியும், சாயந்தரம் சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு போகும்போது தலை பயங்கரமா இடிக்கிற, மண்டை வெடிக்கிற மாதிரி தலை வலி, போய் வீட்டில் போய் படுத்தவொடனே என்னத்தப்பா நீ சாதிச்ச, இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லையே, 2 பிரசங்கத்தெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணி வரல, என்னத்தை நீ பண்ண? அந்த மாதிரி சாத்தான் உன்னை கேலி செய்யும் போது அநேக கூட்டங்கள், ஒருவேளை நீ என் வார்த்தையை பிரசங்கம் பண்றதுனால, நான் கற்பித்ததை மாத்திரம் பிரசங்கம் பண்ணணும், நுணுக்கமாக பிரசங்கம் பண்ணணும் முயற்சி எடுத்து என்னுடைய வார்த்தைகளை நன்றா புரிந்துகிட்டு வேதத்துல உழைச்சி நீ பண்ணும் போது கூட்டம் வராம இருக்கலாம். தங்கள் செவிதினம் உள்ள காதுகள் போல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வருகிற பெரிய பெரிய கூட்டம் உனக்கு வராம, உனக்கு சப்போர்ட் கிடைக்காம இருக்கலாம், உன் பேர் பிரபலமா இல்லாம இருக்கலாம், மற்ற போதகரங்கள பெருசா இருக்கலாம், ஆனா நான் உன்னோடு இருக்கிறேன். எவ்வளவு ஆறுதல், நான் உன்னோடு இருக்கிறேன். என்ன ஒரு ப்ராமிஸுங்க. கவலைப்படாத, நான் உலகம் எடை போடுற மாதிரி உன்னுடைய வெற்றியை நான் எடை போடுறது இல்லை. நீ எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தினுடைய விளைவுகளும் கனிகளும் எத்தனை ஆயிரம் வரப்போகுதுன்னு உனக்கு தெரியாது. நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பண்ற ஒவ்வொரு பணியிலையும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ விதைக்கிற கனிகள், நீ விதைக்கிற விதைகள் எத்தனை அறுப்பு கொடுக்கும்னு உனக்கு தெரியாது. நீ இறந்த பிறகு எத்தனை கனிகள் வரும்னு உனக்கு தெரியாது. நான் உன்னோடு இருக்கிறேன், பண்ணிட்டே போ. காலம் வாய்த்தாலும், காலம் வாய்க்காவிட்டாலும் வேத வசனத்தை பிரசங்கி. திமோத்திக்கு சொல்லலையா, கேட்கிறாங்களோ கேட்கலையோ என்னுடைய சகல அதிகாரம் உனக்கு இருக்கு. மக்கள் இல்லைங்க, கேட்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் ஏதோ டயர்டாக இருக்கிறாங்க, ஏதோ நினச்சிக்கிட்டு வராங்க, இல்லை, ஏன் அதிகாரம் உள்ளவன் நீ, நீ போய் பண்ணு, நான் உன்னோடு இருக்கிறேன். பாருங்களேன், அந்த மோசே போய் சொல்லும் போது அந்த இஸ்ரவேல் ஜனம் கேட்டாங்களா? அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, இவர் வாரம் வாரம் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார், எங்கள் கஷ்டம் எங்களுக்குன்னு அவங்க இருந்தாங்க. எவ்வளோ கல் செய்யணும், இது செய்யணும்னு இதை கேட்கல. ஆனால் மோசே என்ன, ஆண்டவர் என்ன சொல், நான் உங்கூடுக்குறேன், போய் சொல்லு, அவங்களுக்கு சொல்லு, என்னுடைய கற்பனையை நீ கீழ்படியும் போது நான் உன்னோடு இருப்பேன். பாருங்களேன், கல்லுங்க உருகாமல் இருக்கலாம், மனசுங்க உருகாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வேலை தோல்வி அடையாது, உன்னுடைய பிரயாசம் விருதாய் போவாது. கனமுள்ள வேலை, நீ போய் தொடர்ந்து செய். அருமையான ப்ராமிஸுங்க, நான் உன்னோடு இருக்கிறேன். எவ்வளோ நாட்கள்? உலகம் முடிவு பரியந்தம், உலகம் சகல நாட்கள், உலகம் முடிவு ஒரு காலண்டரில் குறிக்கப்பட்டிருக்கு. அவர் தான் முடிவு செஞ்சிருக்கிறது. கடைசி தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் வரும்போது இயேசு கிறிஸ்து தன் பிதாவை நோக்கி சொல்லுவார், பிதாவே முடிந்தது. இன்ன உடனே பிதா சொல்லுவார், போ மகனே அப்படின்ன உடனே எக்கால சத்தம் கோக்கும், பிரதான தேவ தூதன் சத்தம், இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான். அப்போ மகா மகிமையோடு சகல தேவ தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு இந்த வானத்தை சுருள போல சுருட்டி இறங்கி வருவார் சகல மகிமையோடு. அந்த நாள் வரும் வரைக்கும் நான் கூட இருப்பேன். ஏன்னா ஒரு ப்ராமிஸுங்க, நான் கூட இருப்பேன். அந்த நாள் வரைக்கும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சகல நாட்களும் உன்னோடு இருப்பேன். அந்த அப்போஸ்தலர்கள் சொன்னார். அந்த அப்போஸ்தலருடைய ஊழியத்தை தொடர்ந்து பின்பற்றுகிற எல்லாருக்கும் இது பொருந்தும். இதுதான் மத்தேயுடைய சுவிசேஷத்தின் முடிவு. பெரிய உரிமையின் அறிக்கையை அவர் சொன்னார். வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் இருக்கிறதுனாரு. பிரதான கட்டளையை சொன்னார். ஆகவே புறப்பட்டு போய் உலகம் எங்கும் நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷர்களாக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்பித்த யாவையும் கற்றுக் கொடுங்க. அதை செய்கிற பணியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் போது சகல நாட்களும் உலகம் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு இருப்பேன். ஆமேன். அதோடு மத்தேயு சுவிசேஷம் முடிகிறது. ஓகே, சில பயன்பாடுகளை நான் சொல்லி முடிக்கிறேன். 7 வருஷத்தின் பயணம் நம்ம இந்த நிமிஷத்தோடு நமக்கு முடிகிறது. இதில் என்ன பயன்பாடு படிச்சுக்கலாம்? ஒரு காட்சி பார்க்கும்போது இயேசு அவர் சபை எப்படி இருக்கணும்னு அவர் ஏற்படுத்தினார். இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்களேன், கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. உங்களால் பார்க்க முடியுதா? நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும், நம்ம இருக்கிற காலத்தை புரிஞ்சுக்கணும். இவர் சபையை நினைச்சதுக்கும் இன்னைக்கு இருக்கிற சபைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. இவர் என்ன பண்ண சொன்னார்? சீஷர்கள் ஆக்குங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மதமாற்றம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மதமாற்றம். உங்களுக்கு என்ன வேணும்? இயேசு அற்புதம் செய்வார். உங்களுக்கு என்ன கஷ்டம்? கடத்தை தீர்ப்பார், நோயை சரி பண்ணுவார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி. இங்கே இப்போ எங்கேயாவது சீஷர்கள்ன்ற வார்த்தைகளை ரொம்ப கேட்குறீங்களா? என்ன வார்த்தை? கிறிஸ்தவர்கள். ஏன்னா அது ஒரு வார்த்தையே, கிறிஸ்தவர்கள் நல்ல வார்த்தை தான். ஆனால் சீஷர்கள்ன்றது கேட்க முடியாது. பாருங்கள், நாங்களாம் கிறிஸ்டியன்ஸ். ஏன் நாங்களாம் இன்னும் சீஷர்கள் ஆகலை, நாங்கள் கிறிஸ்டியன்ஸ். ரட்சிக்கப்படாதவங்களை சபையில் சேர்க்கறதுக்கு பேர் தான் கிறிஸ்டியன்ஸ்னு வச்சுட்டான். ஏன்னா ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்டவன் அவன் சீஷனாக தான் இருப்பான். சீஷனாக இல்லைன்னா நீ இன்னும் ரட்சிக்கப்படலை. அந்த அந்த குரூப்புக்கு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணணுன்றதுக்காகத்தான் கிறிஸ்தவர்கள்னு பேரை வச்சுட்டான். இவங்க என்ன சீஷர்கள் ஆக்கலை. இவங்க வெறும் இயேசுடைய மன்னிப்பு வாங்கிக்குவாங்க, இயேசுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க, அது கொண்டு தான் சபைக்கு வருவாங்க. ஆனால் இயேசுவை கர்த்தராக அவருடைய வார்த்தையின்படிய வாழ்க்கையை நான் வாழணுன்றவங்க இல்லை. அப்படி நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இன்னும் ரட்சிக்கவே படலை. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவ சீஷனாக இருப்பான், சீஷனாக இருப்பான். இன்னைக்கு அப்படித்தானே, மத மாற்றோன்ற பேரில் கையை உயர்த்துறது, முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்குறோன்றது, எல்லாம் கூட்ட கூட்டமாக சபையில் சேர்த்துறது. அவங்களுக்கு எந்த ஆசையும் இல்லை இயேசுடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். அவங்களெல்லாம் கூட்டத்தை சேர்த்தாச்சு. இப்போ அவங்களுக்கு பைபிள் பிரசங்கம் பண்ணணும்னா கோட்டவாயாக வருது அவங்களுக்கு. ஐயோ, இவர் எப்போ முடிப்பார், இவர் 1 மணி நேரம் பிரசங்கம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் வரமாட்டாங்க அவங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறது, பாஸ்டரு அவங்கள வர வைக்கணுன்றதுக்காக டான்ஸை கொண்டு வந்தார், மியூசிக்கை கொண்டு வந்தார், ஸ்கிட்டை கொண்டு வந்தார், லைட்ஸை போட்டார், ஸ்டேஜை வந்து பார்ட்டி ஹாலாக மாற்றினார், எல்லாம் மாற்றி பூங்கெல்லாம் வச்சு இவர் பிரசங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக காமெடியாக மாறி போச்சு இல்லைங்களா. என்டர்டெயின்மெண்ட் இப்போ சார்ஜில் வந்தீங்கன்னா 1/2 மணி நேரம் தான் பிரசங்கம். தூங்கவே இங்கெல்லாம் தூங்குறீங்க நீங்கள், அங்கே தூங்கவே விட மாட்டாங்க. வெறும் ஜோக்ஸ், குழு குழு குழுன்னு சிரிக்க வச்சுக்கிட்டு வெறும் காமெடி ஷோ தான் சபையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுவா இயேசு சொன்னது? இயேசு என்ன சொன்னார்? நான் கற்பித்த, நான் கட்டளையிட்ட யாவையும் கிரேட் கமிஷன்ஸ் வெறும் சீஷர்களை ஆக்குறதோண்டி நிக்கிறது இல்லையே, நம்ம போதகம் பண்ணணுமே, நம்ம போதகம் பண்ணுமே. இப்போ ஒரு நியூஸ் படித்தேன், கர்நாடகாவில் 100 சபைகள் ஏற்படுத்தி மிகப்பெரிய சபையாக நாங்கள் இருக்கிறோம். என்ன செய்றீங்க உங்க சபையில? 100 சபையில என்ன நடக்குது? இயேசு கற்பித்த யாவையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெறும் கூத்து, ஏ அதை விட்டுட்டு வேற எல்லாமே நடக்குது, எல்லா கூத்தும் நடக்குது சபையில். அந்த மாதிரி காலத்தில் நம்ம வாழ்றோம். யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் அதான் நான் சொன்ன மாதிரி, நீங்கள் ஒருவேளை 300 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற சர்ச்சுன்னு இருக்கலாம். நீங்கள் காலம் தெரியாமல் இங்கே வந்துட்டு இருக்கிறீங்க. சபை மக்களை பிஸியாக வைக்கிறது. கிறிஸ்மஸ்ஸு ஈஸ்டருன்னு மாத்திரம் இல்லை, இப்போ அறுப்பின் பண்டிகை, குருத்தோலின் பண்டிகை, ஆஷ் வெட்னஸ்டே, பிளாக் ஃப்ரைடே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஸ் டே, எல்லாம் சர்ச்சில் இன்னைக்கு எல்லாமே. ஏன் இப்படி ஓட்டணும்? மிஷினை ஏதாவது ஓட்டிக்கிட்டே இருக்கணும், அவங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், டான்ஸு, என்டர்டெயின்மெண்ட், காம்படிஷன், அதில் வேற நான் மெகா சர்ச், நீ மெகா சர்ச், இதான் இயேசு சொல்லிட்டு போனார். நீ போய் சீஷராக்கு, அவர்களை சீஷர்களாக்கி ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்பித்த யாவையும் என்ன பண்ணணும்? உபதேசம் பண்ணும், உபதேசம் பண்ணணும், உபதேசம் பண்ணணும். இதுதான் அந்த சர்ச்சுடைய சென்ட்ரல் ஒர்க். யாரோ ஒருத்தர் சொன்னார், உங்களை மாதிரியே சர்ச்சு நான் இந்த ஊரில் எங்கேயும் பார்க்கலங்க, வெளிநாட்டில் பார்க்குறேன். அங்கே வெறும் சர்ச்சுக்கு எதுக்கு போகிறாங்க? உபதேசத்தை கேட்க போகிறாங்க. என்ன என்ன நிலைமை நம்ம ஊர் இருக்கு பாருங்களேன். இங்கெல்லாம் யாருமே உபதேசம் பண்ணுறதில்லை, சர்ச்சில் உபதேசமே இல்லை, வெளிநாட்டில் தான் உபதேசம் இருக்குதான். 15 வருஷம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? டீச்சிங், உபதேசம், உபதேசம், அவ்வளோதானா? வேற ஒன்றும் ஏதாவது சோஷியல் சர்வீஸ் இல்லை நாங்கள் செய்யலை, இல்லை ஏதாவது அது இல்லை, இல்லை அதுலலாம் எங்களுக்கு நாட்டம் இல்லை. உபதேசம் என்னங்க சர்ச் நீங்கள்? அங்கே சோஷியல் சர்வீஸ் செய்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், இதை செய்கிறோம், அதெல்லாம் ஏசு கொடுக்கலையே எங்களுக்கு. நீங்கள் உபதேசம் பண்ணு, நான் கற்பித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணு. 15 வருஷம் உபதேசம் தான். அதை செய்யணும், இதை செய்யணும்னு சபைக்கு இயேசு சபைக்கு கட்டளை இடக்கூடாது. ஏன்னா அவர் சொன்னது தான் அந்த சபை செய்யணும். உபதேசம் பண்ணுங்க, காலையில் உபதேசம், ஈவினிங் உபதேசம், சண்டே ஸ்கூல் மூலமாக உபதேசம், வீக்லி மீட்டிங்ஸ் மூலமாக, யூத் மீட்டிங், மென்ஸ் மீட்டிங், லேடிஸ் மீட்டிங்னு உபதேசம், யூடியூப்ல உபதேசம், ரேடியோவில் உபதேசம், ஆடியோவில் உபதேசம், வாட்ஸ்அப்பில் உபதேசம், வெப்சைட்டில் உபதேசம், எல்லாம் நம்ம செய்கிற பரவலா காலேஜஸ் சர்ச்சில் ஏற்படுத்துகிற காலேஜ் எல்லாமே என்ன செய்யணும்? சர்ச்சு நான் கற்பித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் செய். அதாங்க சர்ச்சுடைய வேலை. இன்னைக்கு எத்தனை பேர் அதை விட்டுட்டு எல்லாம் செய்கிறாங்க சர்ச். நம்மளும் அப்படி இருக்கணும்னு பார்க்குறாங்க. நான் கற்பித்த யாவையும் இதை விட சிம்பிளாக என்ன சொல்ல முடியும்? போ சீஷனாக்கு, அவனுக்கு ஞானஸ்தானம் கொடு, நான் கற்பித்த யாவையும். இதை விட்டுட்டு எல்லாம் நடக்குது. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? இயேசு அந்த மாதிரி செய்கிற சபைக்கு மத்தியில் தான் என்ன சொன்னாரு? நான் உங்களோடு இருப்பேன், என்னுடைய மீட்பின் பிரசன்னத்தோடு, மீட்பின் ஆசீர்வாதங்களோடு உன்னோடு இருப்பேன். எந்த சபையில் இது நடக்குதோ அங்கத்தான் உண்மையான மறுஜன்மம் பார்க்க முடியும். அந்த சபையில தான் உண்மையா மக்கள் ஆண்டவர் வசனங்களை அறிந்து கொண்டு அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் சாயலா மறுரூபமாக்கிக்கிட்டு விசுவாசத்துல வளர்ந்துகிட்டு கிறிஸ்துவுக்குள்ள முதிர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு போறது, பலமான கிறிஸ்தவர்களா வளர்ந்து வர்றது அங்கதான் பார்க்க முடியும். இன்னைக்கெல்லாம் சர்ச்சஸ் ஏன் வீக்கா இருக்கு? ஏன் இப்படி இருக்கு? இயேசுடைய பிரசன்னம், மீட்பின் பிரசன்னம் எங்க அங்க? மீட்பின் ஆசீர்வாதங்கள், மறுஜன்மமும் எங்க அங்க? ஏன் இல்ல? ஏன் அவர் சொன்னதை செய்யறது இல்லையே? எந்த சபை இது செய்தோ அங்கத்தான் இருப்பேன்னாரு அவரு. யோசிச்சு பாருங்களேன், நம்மளை யோசிச்சு பார்ப்போம். சரி, ஊரெல்லாம் பார்க்குறோம், நம்ம 7 வருஷமா கேட்டுட்டு இங்க வந்து நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய உலக பிரகாரமான ஊழியம் இந்த வார்த்தைகளோடு முடிக்கிறார். மத்தேயும் இந்த காஸ்பிள் இந்த வார்த்தைகளோடு முடிக்கிறார். ஏன்? இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் மைண்டில் டாப்பில் இருந்தது இதுதான். இதுக்கு பேர் தான் என்ன? பிரதான கட்டளை. அதுக்கு தான் இதான் முக்கியம். இதை விட நமக்கு முக்கியம் வேற இல்லை. இது ஏன் கடைசியில் போட்டிருக்கு? 7 வருஷம் படிச்சிங்களே, இதுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்க போறீங்க? ஏன் நமக்கு மத்தியில் ஏசு ஏன் அப்படி இல்லை? ஏசு ஏன் மீட்பின் பிரசன்னங்கள் இல்லை? நம்ம எங்க எவ்வளோ குறைவில் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். ஆமா, உலகம் எங்கும் போய் சீஷர்களை ஆக்குறது பெரிய வேலை தான். ஆனால் அந்த குழந்தை படிகளாவது நம்ம எடுப்போமா? யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு கிரேட் கமிஷன் சர்ச்சா நம்ம மாறுவோமா? போன வாரம் நான் போன வாட்டி படிக்கும் போது மூணு ஸ்டெப், பேபி ஸ்டெப்ஸ் தான், மூணே தான் நம்ம செய்ய வேண்டியது. என்ன இவங்க செஞ்ச மூணு தான், இவங்க பயன்படுத்தி உலகத்தை மாத்தினார். என்ன மூணு காரியம்? முதலாவது வந்தாங்க, ரெண்டாவது ஆராதித்தாங்க, மூணாவது கீழ்படிஞ்சாங்க. ரொம்ப கஷ்டமா இது. வந்தாங்க, இயேசு கலிலியா மலைக்கு வாங்க நாங்க வந்தாரு, வந்தாங்க இல்லைங்களா? அவங்க வந்தாங்க. நம்மளும் என்ன செய்யணும்? இயேசு என்ன சொன்னாரு? எங்கே ரெண்டு மூணு பேர் கூடுறாங்களோ அங்க நான் வருவேன். நீங்க வர்றீங்களா ரெகுலரா? சபை கூடுதலை சிலைகள் விட்டு விடுகிறது போல் விட்டு விடாதீங்க, விட்டு விட்டு பரிசுத்தாவிய துக்கப்படுத்தாதீங்கன்றாரு. முதல் நூற்றாண்டு சபையை ஏன் ஆண்டவர் அவ்வளவு வல்லமையா பயன்படுத்தினாரு? அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலையும் அப்பம் பிக்குதலையும் எப்படி இருந்தாங்க? வேண்டா வெறுப்பா இருந்தாங்களா? என்ன வார்த்தை? தரித்திருந்தாங்க. அப்படி தரித்திருந்த சபைக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? நாள்தோறும் ஆத்துமாக்களை சேர்த்துக்கிட்டு இருந்தார். நீங்க இருக்கிறீங்க மெம்பர்ஸா சபையில சேர்ந்து இருக்கீங்க, இது ஒரு கிரேட் கமிஷன். இதுதான் இயேசு ஆண்டவர் சபைக்கு கொடுத்த வேலை. அந்த சபையில நானும் அந்த வேலையில வரப்போறேன்னு சேர்ந்தவங்க முதல் கடமை என்ன? இந்த சபை கூடுகளையே நம்ம விட்டு விடக்கூடாது. கூடுதல் இருந்துச்சுன்னா அங்க நான் இருப்பேன், அங்க தரித்திருப்பேன், என்னால் அது செய்ய முடியாது. அதான் ஃபர்ஸ்ட் பேசிக். அவங்க வந்தாங்க, கட்டளையை பெற்றாங்க. நம்ம ரெகுலரா வரமா? நம்ம ரெகுலரா வராத போது எப்படிங்க நமக்கு கிரேட் கமிஷன் கடமையை கொடுக்க முடியும்? ஆவியானவர் எப்படிங்க வேலை செய்ய முடியும்? பரிசுத்தாவிய துக்கப்படுத்துகிற சபையாவே இருந்துட்டு போவீங்க? நம்ம ஆண்டவர் காரணங்களை சொல்லலாம், அதுக்கு இதுக்குன்னு ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுவீங்களா? நீங்க தான் யோசிச்சு பார்த்துக்கணும். உங்களுடைய இர்ரெகுலர் அட்டெண்டன்ஸை யோசிச்சு பார்க்கணும். முதல் பேபி முதல் ஸ்டெப்பு தான் அது. இன்னுமே கிரேட்க்கு 7 வருஷம் படிச்சிருக்கிறோம். இதுதான் சபையுடைய வேலை. இந்த சபையுடைய வேலைக்கு நான் எப்படி ஒத்துழைப்பேன்? ஆரம்ப சர்ச், இன்னுமே ரெகுலராக சர்ச் மீட்டிங்ஸ்க்கு வருவேன். அவர் தரித்திருப்பார். ரெண்டாவது ஸ்டெப் என்ன? அவங்க வந்து என்ன பண்ணாங்க? 16வது வசனத்தில் அவரை தொழுது கொண்டாங்க. பிரதான கட்டளை நிறைவேற்றுகிற இருதயத்தினுடைய ஆயத்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரை தொழுது கொள்ளணும். ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு இருதயம். ஆண்டவர் தான் முக்கியம், ஒரு கட்டளை தான் முக்கியம்ன்ற தொழுது கொள்ளுகிற ஒரு இருதயம். அப்படி வரீங்களா? ஆண்டவர் ஆராதிக்கும்படிக்கு மூணாவது அவங்க என்ன செஞ்சாங்க? கீழ்படிஞ்சாங்க. நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அநேக நேரத்தில் நானும் அப்படி பல காலங்கள் நினைச்சிருந்தேன். ரொம்ப தப்பு. நான் இயேசு ஒரு நாள் பரலோகத்திலிருந்து என்னை அழைத்து ஆவியானவர் எனக்குள்ள இறக்கி அப்படியே எனக்கு ஆகி உன்னை தேசங்களுக்கு நான் மிஷினரியாக அனுப்ப போறேன், வா மகனே, பிசாசின் ராஜ்யங்களை ஜெயித்து போட உன்னை அழைக்கிறேன் உன்னை ஆவியானவர் இறங்கி அப்படியே நான் அன்னிலிருந்து நான் இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்லுவேன் நம்ம நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நினைச்சிருந்தா ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. பிரதான கட்டளையை நீங்க நிறைவேற்றாது இருக்கிறதுக்கு காரணம் உணர்ச்சி பிரச்சனை இல்லை, கீழ்ப்படிதல் பிரச்சனை. ஏற்கனவே எல்லா அதிகாரத்தோடு உங்களுக்கு அந்த கட்டளை கொடுக்கப்பட்டாச்சு, நீங்க இன்னும் கீழ்ப்படியாம அதுக்கு பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை என்னைக்கு உணர்றீங்களோ, என்னைக்கு அதுலேருந்து மாறுறீங்களோ, அன்னைக்குலேருந்து ஒழுங்கா கீழ்ப்படிவீங்க. ஆண்டவர் பரலோகத்திலேருந்து இறங்கி ஒரு சத்தம் கொடுக்க வேண்டியதில்லை. பரலோகத்திலேருந்து போகிறதுக்கு முன்னாடி சத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. சகல அதிகாரத்தோடு நான் உனக்கு சொல்லுகிறேன், சகல அதிகாரத்தோடு கொடுக்கப்பட்ட கட்டளையை நான் இன்னும் மீறாமல் இருந்து அது இன்னும் நிறைவேற்றாமல் இருந்தால் எவ்வளோ பெரிய குற்றத்தை செய்கிற, யோசிச்சு பாருங்களேன். இந்த ப்ராப்ளம் வந்து உணர்ச்சியோ அழைப்பு இல்லை, கீழ்ப்படிதல் பிரச்சனை. இயேசு நமக்கு அற்புதம் செய்ய வேணும், கஷ்டத்தை நிறைவேற்ற வேணும், பாவத்தை மன்னிக்க வேணும், ஆனால் அவர் கர்த்தராக கொடுக்குற கட்டளையை நான் நிறைவேற்றாமல் இருப்பேன். ஆனால் அவர் என் கூடியே இருக்கணும் எப்பப்ப எனக்கு கஷ்டம்னா அவர் வந்து ஏதாவது அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி செஞ்சுட்டு போனோம். கீழ்படியாமைன்ற பாவ வாழ்க்கையில் நான் இருக்கிறேனே, இவ்வளோ அதிகாரத்தோடு கொடுக்கப்பட்ட கட்டளையை நான் இன்னும் நிறைவேற்றாமல் ஒரு முயற்சி எடுக்காமல் இருக்கிறேனேன்னு என்னைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அன்னைக்கு திருந்தி அந்த கட்டளையை நிறைவேற்ற ஆரம்பிப்பீங்க. புரியுதுங்களா? கீழ்படினவங்க கீழ்படிஞ்சாங்க, அவங்க நிறைவேற்றினாங்க. பாருங்களேன், கீழ்படிஞ்சு நிறைவேற்றினாங்க. இயேசு எனக்கு வெறும் இரட்சகர் மாத்திரம் இல்லை, என்னுடைய கர்த்தர். அதை தான் நம்ம பார்க்கணுங்க. நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை பார்க்கணும். பிரதான கட்டளை கொடுக்கப்பட்டாச்சு, அதை நம்ம எப்படி நிறைவேற்ற போகிறோம்? பேபி ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம். தனிப்பட்ட விதத்தில் ஒரு பேப்பரை எடுத்து இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், இயேசுவை பற்றி நான் சொல்லணும், இனிமேல் செய்யாமல் இருக்கிறேன், இனிமேல் நான் வாழ்க்கையை மாற்றிக்க போகிறேன்னு சொல்லி உங்கள் லிஸ்ட்டை எடுத்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஸ்கூல்லையோ வேலையிலையோ எந்த இடத்துலையோ சுற்றுச்சூழல் எங்கே வச்சுருக்காரு அந்த மக்களுடைய பேரை லிஸ்ட்டில் எழுதி இனிமேல் ஜபிக்கும் போது ஆண்டவரே எல்லா ஜாதிகளோடு போய் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன், இந்த மக்கள் டெய்லி நான் சந்திக்கிறேன், இவங்களுக்காக இவங்களோட சுவிசேஷம் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க, சந்தர்ப்பத்தை கொடுங்கன்னு ஜெபிக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன படி, அதுக்காக ஜெபித்து அதுக்காக தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கிறது ஒரு கமிட்மெண்ட்டாக, அவங்களுக்காக ரெகுலராக அதை கொடுங்க இதை கொடுங்க நல்லா சாப்பாடு கொடுங்க சுகத்தை கொடுங்கன்றது அதோட கேட்கலாம். அதோடு என்னுடைய கட்டளை என்னை நிறைவேற்றணுமே, என் பிரதான கட்டளை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுடைய பெயர்களை போட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும்படிக்கு, ஆண்டவர் நிச்சயமா கொடுப்ப. அது ஒரு பிரதானமான ஜப தேவையா மாத்தி, ஒருவேளை ஒரு நல்ல மிஷினரி பயோகிராபி நம்ம எல்லாம் படிக்கிறதுல அதெல்லாம் படிச்சோம்னா நிறைய ஊக்கம் வரும். இந்த வசனங்களை இந்த வாரம் கேட்டோமா மறந்தோமான்னு இருக்காம திருப்பி திருப்பி போய் சிந்திச்சு தியானிங்க. நம்ம சுவிசேஷம் பண்ணி செய்யாத இருக்கிறதுக்கு எல்லா தடைகளும் தகர்த்தெறிந்து தைரியம் கொடுக்கக்கூடிய ஊக்கம் கொடுக்கக்கூடிய வசனங்கள் இதுதான். எனக்கு சகல அதிகாரம் இருக்கு போய் செய், எனக்கு எல்லா வாரண்ட்டும் இருக்கு, நான் கூட இருக்கிறேன், என்ன தடை? ஐயோ என்கிட்ட கேட்டாங்கன்னா, திடீர்னு என்ன திட்டாங்கன்னா, திடீர்னு எனக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என் வசனத்தை, நான் கூட இருக்கிறேன், என் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், உன் கூட. ஐயோ அவங்க கேட்கும்போது திடீர்னு வாய் திறக்கும் போது எல்லாத்தையும் மறந்துட்டேனா நான், என்ன சொல்றதுன்னு தெரியா, நான் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், அது போதும், அது எல்லா குறைகளையும் நிறைவேற்ற முடியும். அதை ஆழமாக தியானிக்கும் போது நமக்கு தைரியம் வரும், ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனே, இந்த பாடங்களை படிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இதோ இந்த நாளிலும் இந்த அதிகாரத்தை முடிக்கவும், இந்த 7 வருஷம் பிரயாணத்தை இந்த பிரதான கட்டளையில் கொண்டு வந்து நிறுத்த எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இத்தனை வருஷங்கள் நீர் ஆயுசு தந்தது மாத்திரம் இல்லை, எங்களுக்கு ஞானத்தையும் வெளிச்சத்தையும் உங்களுடைய வசனத்தின் அடியில் உட்கார்ந்து படிக்க பொறுமையும் தந்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரதான கட்டளை நிறைவேற்றுகிற சபையாக எங்களை மறுரூபப்படுத்தும். இந்த அதிகாரத்தின் வல்லமையை புரிந்து கொண்டு நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற ஆறுதலான வல்லமையான வாக்கு தத்துவத்தை நம்பி ஆண்டவரே இந்த பணியில் நாங்கள் ஊக்கத்தோடு செயல்பட ஒரு கிரேட் கமிஷன் சர்ச்சாக நாங்கள் எல்லோரும் மாற எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர், தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென்.